நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி உங்களுடன் சிவராம கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாடு முடிந்த பிறகு வெளியிடப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்த செய்திகள், அங்கு இனப்பிரச்சினைக்கான தீர்வு விரைவாகவும் உறுதியாகவும் எடுக்கப்பட வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க அதிபர் கூறியுள்ளவை,
We are very keen that the problems should be resolved once and for all. Reconciliation, peace and stability of a country. And
கொழும்பு மாநாட்டுக்கு சென்ற இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்து முஸ்லிம் அமைச்சர்கள் பேசியுள்ள விவரங்கள் குறித்து அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தெரிவிக்கும் தகவல்கள்,
இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, அதே போல கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்திய அரசுக்கு கடந்த காலங்களிலே சரியாக எடுத்துரைக்கப்படவில்லை என்பதை அவருடைய சந்திப்பிலே எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்தது.
ஆகியவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் எதிர்கால திட்டம் குறித்த ஒரு பெட்டகமும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். லிபியாவின் வேவுத்துறை துணைத் தலைவர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்று லிபிய பாதுகாப்பு துறை வட்டாரங்கள் அறிவித்திருக்கின்றன. திரு முஸ்தாஃபா நவ் நாடு திரும்பியபோது தலைநகர் ட்ரிபோலி விமான நிலையத்தில் வைத்து கடத்தப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் இதனை உறுதிப்படுத்தவில்லை. தலைநகரில் தனியார் ஆயுதக்குழுக்கள் இயங்குவதை கண்டனம் செய்து பொது வேலைநிறுத்தம் ஒன்று நடத்தப்பட்ட வேளையில் இவர் கடத்தப்பட்டார். ஆயுதக்குழுக்களை வெளியேற்றும்படி கேட்டு குரல் எழுப்பிய கண்டனக்காரர்கள் இந்த ஆயுதக்குழுக்களோடு 2 நடத்திய மோதலில் 40 அதிகமானோர் உயிரிழந்து 100 காயம்பட்டதை தொடர்ந்து இந்த வேலைநிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. கடந்த மாதம் லிபியாவின் பிரதமர் டாக்டர் அலி சைதானும் சில தினங்கள் கடத்தி வைக்கப்பட்டிருந்தார். பிலிப்பீன்ஸில் பேரழிவை ஏற்படுத்திய ஹயான் சூறாவளிக்காக நாட்டின் சில மாவட்டங்களின் நிர்வாகிகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கவில்லை என்று அதிபர் பெனிக்னோ அக்யூனோ மீண்டும் நிர்வாகிகளை கண்டனம் செய்திருக்கிறார். கரையோர நகரமான கயானுக்கு விஜயம் செய்த அதிபர் அக்யூனோ சூறாவளி தாக்க முன்னரே கயானில் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டதை பாராட்டியிருந்தார். ஆனால் மற்ற இடங்களில் சூறாவளி எச்சரிக்கைக்கு போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் இதனால் 3500 அதிகமானோர் உயிரிழந்தார்கள் என்றும் அதிபர் சொன்னார். ஆனால் இந்த சூறாவளி நெருக்கடியின் முழு அளவையும் அதிபர் இன்னமும் உணர்ந்து கொள்ளவில்லை என்று அதிபர் மீதும் கண்டனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. சீனாவில் ஒரு குடும்பம் ஒரு குழந்தையை மட்டுமே பெற்றெடுக்கலாம் என்ற அரசாங்க சட்டம் தளர்த்தப்படுவதனால் குறுகிய காலத்திற்கு நாட்டின் ஜனத்தொகை அதிகரித்துவிட மாட்டார் என்று சீன அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். சீனாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஜினிஹாவுக்கு சீன குடும்ப கட்டுப்பாட்டு அமைப்பின் தலைவர் வாங் பியான் மேலும் கருத்து வெளியிடும் போது, உணவு தேவைகளிலோ அரசாங்க சேவை தேவைகளிலோ மேலதிகமான ஒரு அழுத்தம் ஏற்பட மாட்டாது என்று கூறினார். சீன அரசு 2 முன்னர் வெளியிட்ட மாபெரும் கொள்கை மாற்று அறிவித்தல் ஒன்றில் பெற்றோரில் யாராவது ஒருவர் தமது குடும்பத்தில் ஒரே புள்ளியாக இருந்தால் மட்டும் அந்த பெற்றோர் 2 குழந்தையையும் பெற்றெடுக்க முடியும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னர் சீன குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம் என்பது சீனாவில் சட்டமாக இருந்தது. சிரியாவுக்கும் லெபனனுக்கும் இடையிலான எல்லைப்பகுதிக்கு அருகே கலா மவுன் மலைத்தொடரை அடுத்து கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்கள் மீது அரசப்படைகள் வான்வழி தாக்குதலை நடத்துவதாக சிரிய நடவடிக்கைகள் கூறுகின்றன. தலைநகர் டெமஸ்கஸ் கயலில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிராமங்களுக்கான முக்கிய விநியோக பாதையாக எதிரணியினர் பயன்படுத்தும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க இந்த பகுதியை மீண்டும் கைப்பற்ற அரசாங்கம் நடத்தும் புதிய தாக்குதல் இது என்று கருதப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மெண்டேலா அவர்கள் வாய் பேச முடியாத நிலையில் இருக்கிறார் என்றும் முகபாவங்கள் மூலமாகவே தொடர்பு கொள்கிறார் என்றும் அவருடைய முன்னாள் மனைவி வினி மடிகிசேலா மெண்டேலா தெரிவித்திருக்கிறார். 95 திரு மெண்டேலா மிக மோசமாக சுகயீனமுற்றிருக்கிறார் என்றும், ஆனால் தற்காலிக உயிர் பாதுகாப்புக்கான லைஃப் சப்போர்ட் யந்திரத்தில் அவர் வைக்கப்படவில்லை என்றும் திருமதி மெண்டேலா குறிப்பிட்டார். நுரையீரல் நோயினால் அவர் அடிக்கடி பாதிக்கப்பட்டு வந்ததால் பிரெட்டோரியா மருத்துவமனையில் 3 காலம் சிகிச்சை பெற்ற அவர் கடந்த செப்டம்பர் மாதத்தில் வீடு திரும்பினார். அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது என்றும் சில சமயங்களில் நிலையற்றதாக காணப்படுகிறது என்றும் தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்திருக்கிறது. மாலத்தீவு குடியரசின் புதிய ஆட்சித் தலைவராக தாமதமாக நடத்தப்பட்ட அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அப்துல்லா யமீன் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்திய மாக்கடல் வட்டையில் உள்ள இந்த மாலத்தீவு குடியரசில் கடந்த 30 கெடுபிடி ஆட்சி நடத்தி வந்த முன்னாள் அதிபர் மௌமீன் அப்துல் கயூம் அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர் தான் இந்த புதிய அதிபர் அப்துல்லா யமீன். புதிய அதிபர் வெற்றியுடன் நிகழ்த்தும் போது நாட்டின் ஸ்திரத்தன்மைக்காக குரல் எழுப்பியதோடு எதிரணியினரின் ஒத்துழைப்புக்காகவும் கோரிக்கை விடுத்தார். அதிபர் தேர்தலில் சர்ச்சைகள் பல நிறைந்திருந்ததால் ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பும் பொதுநலவாய அமைப்பும் எச்சரிக்கைகளை விடுத்திருந்தன. இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய காமன்வெல்த் மாநாடு இன்று முடிவுக்கு வந்தது. மாநாட்டின் முடிவில் பல விஷயங்களை வலியுறுத்தி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. அந்த தீர்மானங்களின் முக்கிய பகுதிகளை தொகுத்து தருகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கொழும்பில் நடந்து முடிந்துள்ள காமன்வெல்த் அரசு தலைவர்களின் 23வது உச்சி மாநாட்டில் இம்முறை 50 நாடுகள் பங்கெடுத்திருந்தன. 27 நாடுகளின் அரசு தலைவர்கள் நேரடியாக கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த மாநாட்டின் இறுதியில் சர்வதேச தலைவர்கள் தமது இலக்குகளாக சில இணக்கப்பாடுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தமது எல்லா குடிமக்களும் ஜனநாயக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்குரிய சூழலை உறுதிப்படுத்துவதற்கு எல்லா காமன்வெல்த் தலைவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். ஜனநாயக கலாச்சார பண்பாடுகளை பேணுவதும் மேம்படுத்துவதும் அரசாங்கங்களின் வேலை மட்டுமன்றி அதில் அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூகத்துக்கும் பங்கிருக்க வேண்டும் என்றும் அரசு தலைவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். காமன்வெல்த் நாடுகளின் குடிமக்களை பாதுகாப்பதற்கு ரூல் ஆஃப் லோ, அதாவது சட்டத்தின் மேலான ஆட்சியே இன்றியமையாத விடயம் என்றும், நீதித்துறையை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் பக்கச்சார்பற்ற வகையிலும் பேணுவதற்கும் தலைவர்கள் மீண்டும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அபிவிருத்தி அடைவதற்குள்ள உரிமை உட்பட சிவில் சமூக அரசியல் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் முன்னேற்றுவதற்கும் தமக்கு இருக்கின்ற பொறுப்பை அதன்படியே நிலைநாட்டுவதாக இம்முறை காமன்வெல்த் மாநாட்டின் தலைவர்கள் உறுதியெடுத்திருக்கிறார்கள். காமன்வெல்த் நாடுகளின் ஊடக சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கும் இலங்கையில் நடந்து முடிந்திருக்கின்ற இந்த உச்சி மாநாடு இணக்கம் கண்டிருக்கிறது. பலவீனமான நிலையில் உள்ள மக்களை மத கடும்போக்குவாதத்திலிருந்து பாதுகாக்கவும் நாடுகளில் மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் அரசு தலைவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் காமன்வெல்த் தலைவர்கள் கண்டிக்கிறார்கள். ஆயுத மோதல்களின் போது கோழைத்தனமாக புரியப்படும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு உடன்பட்டிருக்கின்ற தலைவர்கள் அவ்வாறான பாலியல் கொடூரங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடல் மற்றும் உளரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமன்றி சமூகத்திலும் மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்பதையும் உணர்ந்திருக்கிறார்கள். சிவில் சமூக அமைப்புகளை ஊக்குவிக்கவும் பாதுகாக்கவும் தலைவர்கள் உடன்பட்டுள்ளார்கள். பெண்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக அயராது உழைப்பதையும் அவர்கள் தமது இலக்காக அறிவித்திருக்கிறார்கள். வறுமையை ஒழிப்பதுதான் உலகம் என்று எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய சவால் என்று உணர்ந்திருக்கின்ற காமன்வெல்த் தலைவர்கள் அதற்காக நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு சமத்துவமான அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவதற்கான கொழும்பு பிரகடனத்திலும் இன்று கைச்சாத்திட்டிருக்கிறார்கள்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையில் நீடித்திருக்கும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விரைவாக காணப்பட வேண்டும் என்றும் அதற்கு உதவி செய்ய தென்னாப்பிரிக்கா தயாராக உள்ளது என்றும் அதன் அதிபர் ஜேக்கப் ஜூமா இன்று கொழும்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகின்றார் விமல் சொக்கநாதன்.
இலங்கையில் நீண்டகாலமாக இருந்து வரும் இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை எட்டவும், போருக்கு பின்னரான காலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தணிய செய்யவும் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா அவர்கள் இன்று கூறியிருக்கிறார். கொழும்பிலே காமன்வெல்த் மாநாட்டில் பங்கு வர வந்திருக்கும் அவர் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவோடு இணைந்து நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்திருக்கிறார்.
சவுத் ஆப்பிரிக்கா as a country, we come from a very deeper and complex conflict. We went through a process and resolved our problems.
ஒரு நாடு எனும் வகையில் தென்னாப்பிரிக்கா மிகவும் ஆழமான மற்றும் சிக்கலான மோதல்களை சந்தித்துள்ளது. ஒரு வழிமுறையை கையாண்டு பேச்சுவார்த்தைகள் மூலம் எமது பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துள்ளோம். அதன் பிறகு நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை சமாளிக்க சில வழிமுறைகளையும் உருவாக்கினோம். எனவே எமக்கு இந்த விஷயம் தொடர்பில் அனுபவம் உள்ளது. அதை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்போது மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இது குறித்து பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன
என்று தெரிவித்த தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா அவர்கள், இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விரைவாக எட்டப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார்.
We are very keen that the problems should be resolved once and for all.
இங்குள்ள பிரச்சினைக்கு உறுதியான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். அதுவே இணக்கப்பாடு மற்றும் ஒரு தேசத்தின் ஸ்திரத்தன்மையையும் நீடித்த சமாதானத்தையும் உறுதி செய்யும். எனவே அந்த வகையில் எம்முடன் இணைந்து பணியாற்ற இலங்கை தரப்பும் ஆர்வமாக உள்ளதை கவனிக்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
இதேவேளை இலங்கையிலே பிரச்சினைக்கான தீர்வு காண்பதற்கு சிறிது காலம் செல்லும் என்றும் அதற்கு அவகாசம் தேவை என்றும் திரு மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டார்.
Any country will be very sensitive to preferences made to any particular country, and even Sri Lanka is sensitive, whether it is human rights or any other thing. You must remember that we also have a system, we have a legal system, so we have a constitution.
எந்த ஒரு நாடும் தமக்கு மற்றொரு நாடு கருத்துக்களையும் அறிவுரைகளையும் சொல்வதை உணர்வுபூர்வமாகவே நோக்கும். அதேபோல இலங்கையில் உள்ள மனித உரிமைகள் குறித்து பேசும்பொழுதும் நாங்களும் அதை அப்படித்தான் பார்க்கின்றோம். எமது நாட்டில் ஒரு சட்டமும் அதன் மூலமான வழிமுறைகளையும் இருப்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எமது அரசியல் சாசனத்தை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். இங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. அதற்கு சில காலமாகும். அது இன்று ஆரம்பித்து நாளைக்கு முடிந்துவிடக்கூடிய விஷயம் இல்லை. எமது நாட்டில் மோதலும் யுத்தமும் 30 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்றது.
இலங்கையை ஒரு மூலையில் தள்ளுவதை விட தமது கருத்துக்களுக்கும் மதிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச.
இதனிடையே தென்னாப்பிரிக்க அதிபரை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் இன்று சந்தித்து பேசியுள்ளார்கள். இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து தென்னாப்பிரிக்கா காட்டும் ஆர்வம் தமது தரப்பில் கவனத்தில் எடுக்கப்பட்டு வரும் நாட்களில் பரிசீலிக்கப்படும் எனவும், நீண்ட காலமாக இந்த விஷயம் தொடர்பில் ஈடுபட்டு வரும் இந்தியாவுடனும் மற்ற நாடுகளுடனும் இந்த முன்னெடுப்பு ஆலோசிக்கப்படும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரிட்டனிஷ் காலனித்துவ காலத்தில் தென்னிந்தியாவிலிருந்து தோட்டத் தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்ட மலையக தமிழர்கள் தமது வாழ்க்கை நிலையை உயர்த்த உதவுமாறு பிரிட்டிஷ் அரச குடும்பத்துடன் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தமது கோரிக்கையை பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல்ஸிடம் கொண்டு சேர்த்துள்ள மலையகத்தின் சௌமிய இளைஞர் நிதியத்தின் தலைவர் SP அந்தோனிமுத்து அவர்களிடம் இது பற்றி பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் சுமார் 150 வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்தியாவிலிருந்து மலையக பெருந்தோட்ட மக்கள் அவர்களுடைய குடியிருப்பு அல்லது வாழ்வாதாரம் மற்ற அனைத்து வசதிகளும் இன்னும் ஏறக்குறைய அவ்வாறாகவே இருக்கின்றது. எனவே காமன்வெல்த் உதவியோடு இந்த மக்களுக்கு வேண்டிய குடியிருப்புகளையும் சுகாதார மற்றது கல்வி வாழ்வாதார விஷயங்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி பிரித்தானிய முடுக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் அவர்கள் காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களுடைய ஒத்துழைப்புடன் காமன்வெல்த்தின் சாசன அல்லது கொள்கை கோட்பாட்டுகளின் அடிப்படையில் இந்த உதவிகளை இந்த மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். அத்தோடு பிரிட்டிஷ் மகாராணியார் 2013 நடைபெறும் இந்த காமன்வெல்த்திற்காக ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த செய்தியை பூரணமாக அமல்படுத்துவது மூலம் இந்த மக்களுக்கு வேண்டிய மனித உரிமை, சமாதானம், சகவாழ்வு போன்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அத்துடன் இவர்களுக்கு வேண்டிய பொருளாதார, கல்வி, கலை, கலாச்சார விஷயங்களில் காமன்வெல்த் நாடுகளுக்காக உலகமெங்கும் நடைமுறைப்படுத்தும் அந்த வேலைத்திட்டங்களை இவர்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்து அந்த கடிதத்தை பிரித்தானிய இலங்கைக்கான தூதுவர் ரங்கினிடம் நாங்கள் பாரம் கொடுத்தோம்.
இலங்கைக்கு இளவரசர் சார்ல்ஸ் வந்திருக்கிறார். அவர் மலையகத்தின் சில பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார். அவரை மலையகத்தில் வைத்து சந்திப்பதற்கு உங்களுடைய அமைப்பு ரீதியாக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லையா?
நாங்கள் அந்த கடிதத்தை பாரம் கொடுக்கும் பொழுது நாங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பினை தருமாறு கேட்டிருந்தோம். அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு சுமூகமான பதிலை தந்த பொழுதிலும் நேரம் போதுமின்மையால் எங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பதற்கு அர்த்தம் தெரிவித்த அதே நேரத்தில் இலங்கைக்கான பிரித்தானிய தூது அவர்கள் மீண்டும் எங்களை சந்திப்பதற்கு அடுத்த வாரம் ஒத்துக்கொண்டுள்ளதுடன் நாங்கள் கொடுத்த மகஜீரனை இளவரசர் சார்ல்ஸ் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதையும் நேற்று அறிவிக்கப்பட்டது.
இலங்கை என்கின்ற ஒரு இறைமை உள்ள ஒரு நாட்டின் கீழே அந்த நாட்டின் குடிமக்களாகத்தான் மலையக தமிழர்கள் வாழ்கிறார்கள். அந்த மக்களுடைய நலன்புரி விடயங்கள், சமூக கல்வி பொருளாதார விடயங்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்துக்குட்பட்ட விடயம் தானே. அந்த அரசாங்கம் தானே இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும்.
பொதுநலவாய நாடுகள் வறுமையை வாடும் நாடுகளுக்காக வேண்டி பல்வேறு உதவிகளை செய்து வருவது வழக்கமாகவும் இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் காமன்வெல்த் உதவிகளை மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கையில் இன்னும் 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் நடந்த காமன்வெல்த் இளைஞர் மகாநாடு மற்றது சிவில் அமைப்புகளை சேர்ந்த பீப்புள்ஸ் போரம் என்ற கூடிய மக்கள் மன்றத்தின் மூலமாக இயற்றப்பட்ட தீர்மானங்களும் வழங்கப்பட உதவிகளும் இந்த மலையக இளைஞர்களுக்கு கட்டாயமாக பெற்றுத்தர வேண்டும். ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் மலையகத்திற்காக வேண்டி தனியாக அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இங்கு பொருத்தப்படும் அந்த மின்சார வசதிகளோ அல்லது இயற்கை மலை மண்சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் இந்த குடியிருப்புகளை மீள் கட்டுவதற்கோ காமன்வெல்த் மகாநாட்டு மூலமாகவோ அல்லது அந்த நாடுகளின் உதவிகள் காரணமாக இதுவரைக்கும் செய்யவில்லை. இதை செய்து தர வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை.
மலேக தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலும் அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருக்கிறார்கள். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு காமன்வெல்த் அமைப்பின் தலைவராக இருக்கப் போகிறார். இந்த மலேக அரசியல் சக்திகளுக்கும் ஜனாதிபதிக்கும் தானே உங்களுடைய அழுத்தங்கள் அதிக அளவில் இருக்க வேண்டும்.
இந்த 2 வருட காலத்திற்கு இந்த நாட்டின் தலைவரே காமன்வெல்த் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனவே அவர் மூலமாக இந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அடிப்படை நோக்கமும். இன்று இயற்றப்பட்ட இந்த தீர்மானங்கள் எல்லாமே ஒரு ஏற்று சுரக்காக இல்லாது அதனை மக்களுக்கு வேண்டி விட்டுட வேண்டும் என்பதே எங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுகோளுமாகும்.
மலையக பகுதியில் உள்ள செயல்பாட்டாளர் அந்தோனி முத்து. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கொழும்பு மாநாட்டுக்கு சென்றிருந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷிதை இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையில் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தை குறித்து ரிஷாத் பதியுதீன் அவர்களிடமே கேட்டேன்.
நாங்கள் அவரை சந்தித்து நடந்து கொண்டிருக்கின்ற உடையங்கள் உடையங்கள் சம்பந்தமாக பேசினோம். 30 வருடங்களாக இந்த யுத்தத்திலே தமிழ் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களும் அதே போல வட மாகாணத்து முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தீர்வு என்று ஒன்று வருகின்ற பொழுது அது அங்கு வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையில் எங்களிடத்தில் அவர் கேட்டார், 13வது திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று. நாங்கள் அதை சொன்னோம், எங்களோடு எந்தவித கலந்துரையாடலும் இல்லாமல் தான் அன்று அந்த 13வது திருத்தம் இந்தியாவும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து செய்தது. 13வது திருத்த உடன்படிக்கை பிறகுதான் தேவைப்பாட்டை உணர்ந்து முஸ்லிம் கட்சிகள் உருவாக்கப்பட்டது. எனவே இன்றைய இந்த சூழலிலே இன்று அன்று ஒன்றாக சேர்க்கப்பட்ட வடக்கு கிழக்கு என்று திரிந்து இரண்டாக இருக்கின்றது. கிழக்கிலே 3 இனங்களும் சமத்துவமாக சமனாக வாழ்கிறார்கள். வடக்கிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள். எனவே எந்த ஒரு தீர்வாக அமைந்தாலும் நாளை இன்னொரு சிறுபான்மை சமூகம் அடிமைப்படுத்தப்படாமல் அல்லது துன்பப்படுத்தப்படாமல் அல்லது கடந்த காலங்களை போன்று ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்படாமல் அந்த தீர்வு அமைய வேண்டும். அந்த மக்களுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை எழுத்து மூலமாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டிருக்கிறார்.
அதுக்கு ஏதாவது காலக்கெடு விதிச்சிருக்காரா? குறிப்பிட்ட காலத்திற்குள் இல்ல சிறப்பான தகவல்களை சேகரித்து கொடுங்கன்னு சொன்னாரா?
காலக்கெடு விதிக்கவில்லை. நாங்கள் அவசரமாக அதை அனுப்ப எண்ணியிருக்கின்றோம். குறிப்பாக தீர்வொன்று அமையப்படுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் ஒரு வகையான வேண்டுகோளை விடுக்கிறார்கள். அதே போல இலங்கையில் உள்ள தமிழ் கூட்டமைப்பு ஒரு வகையான வேண்டுகோளை, அதே போல அமைச்சர் டாக்டர் தேவானந்த் தலைமையிலான தமிழ் தரப்பு ஒரு வகையான வேண்டுகோளை விடுக்கிறது. எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களுக்கும் இந்த தீர்விலே இவ்வாறான ஒரு இடம் வழங்கப்பட வேண்டும். முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமையாக தொடர்ந்துச்சியாக வாழ்வதற்கான ஒரு தீர்வாக அது அமைய வேண்டும். தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரே மொழியை பேசுகின்ற நாங்கள், கடந்த கால பயங்கரவாதம் எங்களை பிரித்திருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு தீர்வாக வரக்கூடிய தீர்வு அமைய வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் மிக கடுமையாக இருக்கின்றோம். அந்த விடயத்தை எட்டி வைத்த பொழுது எங்களுடைய வேண்டுகோளையும் எங்களுடைய கருத்தையும் எழுத்து மூலமாக தருமாறு சொல்லியிருக்கிறார். ஓரிரு வாரங்களுக்குள் அதை அனுப்புவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம்.
இந்தியா இலங்கையில் உள்ள முஸ்லிம் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்து அக்கறையாக இருக்கிறது என்று அவருடன் நீங்கள் பேசும் பொழுது ஏதாவது உங்களுக்கு அறிகுறிகள் வெளிப்பட்டனவா?
அவருக்கு வடகுலத்து முஸ்லீம்களுடைய வெளியேற்றம் சம்பந்தமாக சரியான தகவல்கள் கொடுக்கப்படவில்லாத ஒரு நிலையை யாரும் கடந்த காலங்களிலே சந்தித்தவர்கள் அதை செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அவருடைய சந்திப்பின் பொழுது. என்றாலும் நாங்கள் அதை தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அண்மை காலமாக அந்த மக்களுடைய குடியேற்றம் நடைபெறுகின்றது. 3 லட்சம் தமிழ் சகோதரர்கள் குடியேற்றப்பட்டு இன்னும் 1000 கணக்கான சகோதரர்கள் வழி வடக்கு போன்ற பிரதேசங்களிலே குடியேற்றப்படாமல் இருக்கிறார்கள். அந்த மக்களும் குடியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதே போல இந்த 1 லட்சம் மக்களும் குடியமர்த்தப்படுவதிலே இருக்கின்ற பல வகையான பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் செயற்கையாக சில பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமாகவும் நாங்கள் சொன்னோம். இந்தியாவுடைய பங்களிப்பு இந்த மக்களுடைய விடயத்திலே கடந்த காலங்களிலே போதுமானதாக இல்லை என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, அதே போல கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்திய அரசுக்கு உயர்மட்டத்துக்கு கடந்த காலங்களிலே சரியாக எடுத்துரைக்கப்படவில்லை என்பதை அவருடைய சந்திப்பிலே எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்தது.
அமைச்சர் ரிஷாத் பதியுதீன். அடுத்ததாக வவுனியாவில் அரசுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இன்று நடைபெற்ற போராட்டங்கள் குறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியாவில் ஏட்டிக்கு போட்டியாக இரண்டு ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்றிருக்கின்றன. காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்கள் வவுனியா கந்தசுவாமி கோவில் வீதியில் ஒன்று கூடி தீப்பந்த போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் அரசு பொறுப்பு கூற வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலுமே இந்த தீப்பந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவினரும் வவுனியா மாவட்ட காணாமல் போன உறவுகளை தேடும் சங்கத்தினரும் இந்த போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தார்கள். காணாமல் போயுள்ளவர்கள் பற்றி அரசாங்கம் சரியான பதில் எதையும் கூற மறுத்து வருகின்றது. இதன் காரணமாகவே இத்தகைய போராட்டங்கள் தொடர்கின்றன என்று இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் குறிப்பிட்டார்.
இறுதிக்கட்ட போரிலே யார் கொல்லப்பட்டார்கள், யார் அரசிடத்திலே இருக்கிறார்கள், எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இருக்கிறார்களா இல்லையா, எங்களுடைய தாய்க்குலத்தால் கையளிக்கப்பட்ட தங்களுடைய தலைவர்களும் பிள்ளைகளும் எங்கே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். இந்த அடிப்படையில் தான் இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போர்க்குற்றத்தை இழைத்திருக்கின்ற அரசாங்கம், இந்த அரசாங்கம் ஜனநாயக அரசாங்கம் என்று சொல்லப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக ரீதியாக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்குமாயிருந்தால் ஜனநாயக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும். ஆனபடியால் தான் நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள். தீப்பந்த போராட்டத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வடமாகாண சபை உறுப்பினர் தர்மபாலா அவர்களின் தலைமையில் A1 வீதியில் கண்டன பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இதில் பெருமண்ணிக்கையானோர் கலந்து கொண்டார்கள். இந்த பேரணி வவுனியா அரசு செயலகத்தில் சென்று முடிவடைந்தது.
இந்த நாட்டிலே மூவின மக்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் இப்போ உள்ள நாட்டில் பிரச்சனைக்கு ஜனாதிபதி அவர்கள் எங்களோட சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த நாட்டில் பயங்கரவாதிகள் காணாமல் போனவர்களின் பட்டியலும் இருக்கு, அவர்களையும் தேடித்தர பயங்கரவாதிகள் மூலமாக தான் தேடித்தரணும். இந்த மக்களை சமாதானம் வாழ விட மனுஷன்னா மூணு மக்கள் ஒன்று சேர்ந்து சமாதானத்தை உறுதிப்படுத்த சொன்னால் இந்த நாட்டுக்கு எதிராக எந்த விதமான உறவும் எதுவும் செய்யக்கூடாதுன்றதை நான் கேட்டுக்கொள்ளப்படுது
என இந்த கண்டன பேரணியில் கலந்து கொண்டிருந்த ஒருவர் கூறினார். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜர் ஒன்றையும் பேரணியில் சென்றவர்கள் அரசாங்க அதிபரிடம் கையளித்திருக்கின்றார்கள். ஏட்டிக்கு போட்டியாக ஆர்ப்பாட்டமும் கண்டன பேரணியும் நடத்தப்பட்டிருந்த போதிலும் அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை.
நிறைவாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நீண்டகால திட்டங்கள் குறித்து ஆராயும் ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
வீட்டு கிரகத்தை அடைய இந்தியா செய்திருக்கின்ற முதல் முயற்சியான மங்கள்யான் நேரடியான பொருளாதார பயன்களை கொடுக்க வாய்ப்பில்லை என்றாலும் இதுபோன்ற திட்டங்கள் நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியம் என்கிறது இந்திய விண்வெளி ஆய்வு மையம். அதாவது தமது விஞ்ஞானிகளின் திறமையை அதிகப்படுத்தவும் அவர்களை உத்வேகப்படுத்தவும் புதிய கோட்பாடுகளையும் தொழில்நுட்பங்களையும் சோதித்து பார்க்கவும் இது போன்ற முயற்சிகள் உதவுகின்றன என்கிறது இஸ்ரோ. சர்வதேச ஊடகங்களோ இந்திய பொருளாதாரம் தொய்வடைந்துள்ள காலகட்டத்தில் வறுமை பெருமளவு தலைவிரித்தாடும் ஒரு நாட்டில் இதுபோன்ற திட்டங்கள் தேவையா என்று கேள்வி எழுப்புகின்றன. செவ்வாயை அடையும் திட்டம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு முக்கிய மைல்கல் என்பதை தாண்டி உலகளாவிய அளவில் இது தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்கின்றார் மூத்த அறிவியல் செய்தியாளர் பல்லவ் பாக்லா.
India's mission to Mars is important not just for India, it is important globally.
செவ்வாய்க்கு செல்லும் இந்தியாவின் திட்டம் இந்த நாட்டுக்கு மட்டுமல்லாது உலகக்கே முக்கியமான ஒரு திட்டம். இந்தியாவின் தொழில்நுட்ப திறமையை வெளிப்படுத்துவதால் இது நாட்டுக்கு முக்கியம். தேசத்தின் கௌரவத்தை வெளிப்படுத்தும் திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இது வெற்றி பெற்றால் சீனாவை முந்திக்கொண்டு நாம் செவ்வாய் கிரகத்தை அடைவோம். இது பல ஆண்டுகளில் நடைபெறாத பெரியதோர் சாதனை. இந்த கோள் கொண்டு செல்லும் மீத்தியன் சென்சார் போன்ற உபகரணங்கள் என்ன செய்ய போகின்றன என்பது குறித்து மற்ற நாடுகள் ஆவலுடன் கவனம் செலுத்துகின்றன. இந்த பேரண்டத்தில் பூமியில் மட்டும்தான் உயிரிருக்கிறதா அல்லது செவ்வாயில் உயிரிருக்க வாய்ப்புள்ளதா என்பதை இந்த கோள் ஆராய்கிறது. இதற்கு விடை கிடைத்தால் அது மிகவும் முக்கியமானதொரு கண்டுபிடிப்பாக இருக்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்தியா $70 மில்லியன்களைத்தான் செலவிட்டிருக்கிறது. அமெரிக்கா இது போன்ற திட்டங்களுக்கு பல மடங்கு செலவிட்டிருக்கிறது. செவ்வாய் கிரகத்தை ஆராய குறைந்த செலவுதான் ஆகும் என்று இதன் மூலம் மெய்ப்பட்டால் அதுவும் சாதனைதான் என்றார் பல்லவ் பாக்லா. சந்திரயான், மங்கள்யான் போன்ற திட்டங்கள் இந்திய விண்வெளி நிறுவனத்தின் மீது இருந்த நம்பிக்கையை அதிகரித்திருப்பதாகவும் இஸ்ரோவின் நம்பகத்தன்மை உயர்ந்திருப்பதாகவும் கூறுகின்றார் டாக்டர் அண்ணாதுரை.
சர்வதேச அரங்குகளில் வந்து நம்முடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்குறாங்க. நம்முடைய கவனிப்புகள் சரியாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரயான்லேயே வந்து கூட 5-6 சாதனங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம சந்திரயானில் வச்சாங்க அப்படின்னா அதில் வந்து மிக அதிக காசு உள்ளது. ஒவ்வொரு சாதனங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட செயற்கைக்குறவோட அதிகமான விலைமதிப்புள்ள சாதனங்கள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்னென்னா நம்ம இங்கேருந்து அவங்க சந்திரனுக்கு பத்திரமா கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஈவன் செவ்வாய் கிரகத்துக்கு கூட போகிறதுக்கும் நிறைய போட்டிகள் இருந்துச்சு. பட் ஒரு வருஷத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க பெற முடியல. அதுவும் இல்லாமல் வியாபார ரீதியாகவும் இதுக்கு பயன் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்போ சந்திரனுக்கே பத்திரமாக ஒரு செயற்கைக்குள் அனுப்பிச்சிட்டாங்க, செவ்வாய்க்கு பத்திரமாக ஒரு செயற்கைக்குள் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு காமிக்கும் பொழுது உலகத்தினுடைய கண்களை நம்ம நோக்கி திரும்புது. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதை வர்த்தக ரீதியாக இவ்வளோ பத்திரமாக சேட்டலைட் செய்கிற பொழுது இவங்க நமக்கு சேட்டலைட் செஞ்சாங்க பத்திரமாக போடுவாங்க, நம்முடைய செயற்கைக்கோள்களை பத்திரமாக விண்ணில் செலுத்துவாங்க அப்படின்ட்டு வந்து இந்தியாவை நோக்கி இந்திய விண்வெளி துறையை நோக்கி மற்ற நாடுகள் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் நினச்சி நாங்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட உருவாக்கின்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ வந்து இங்கேருந்து சிறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்விக்கு வந்து ஓவர் புக்கிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நிறையா ஈவன் வந்து இப்போ ஃப்ரெஞ்சு சேட்டலைட்டும் கூட ஒன்று இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ணோம். வருங்காலத்தில் கூடிய சீக்கிரம் 3-4 மாதத்தில் செவ்வாய்க்கு அனுப்பின பிறகு 2-3 இது கலங்களுக்கு அடுத்து நின்று போகுது. அது மாதிரி நிறைய வெளியிருந்து அவங்க செயற்கைக்கோள்கள் கொண்டு அனுப்ப வாய்ப்பிருக்கும். நம்மே வந்து மற்றவர்கள் செயற்கைக்கோள்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் இல்லாமல் இப்படிலாம் பண்ணும்பொழுது இந்தியாவினுடைய தனியார் துறைகளையும் கூட அவங்க வந்து செயற்கைக்கோள்கள் பாகங்களும் செயற்கைக்கோள்கள் செய்வதற்கும் விண்வெளி துறையினுடைய பாகங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாகிட்டு இருக்குது. அந்த வகையில் வர்த்தக ரீதியிலும் கூட இந்தியாவிற்கான பலனை சந்திரயானும் இந்த செவ்வாய் கிரக பணிகளும் கொடுக்கும் நான் நினைக்கிறேன், கொடுத்துக்கிட்டு இருக்குது.
அடுத்த சில ஆண்டுகளில் சூரியனை ஆராய ஆதித்யா என்ற ஒரு கோளையும் எரிக்கல்லை ஆராய ஒரு கோளையும் சந்திரனுக்கு மீண்டும் சென்று அங்கே ஒரு வண்டியை இறக்கவும் சுமார் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் செவ்வாய்க்கு போகவும் இஸ்ரோ திட்டமிட்டிருக்கிறது. இதுதவிர மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது குறித்த சாத்தியக்கூறுகளும் ஆராயப்பட்டு வருகின்றன. தற்போதைக்கு இந்திய அரசு $1 பில்லியன் குறைவாக, அதாவது இந்திய மதிப்பில் 5,600 கோடி ரூபாயை தான் விண்வெளி ஆய்வுக்காக கொடுக்கிறது. இதில் 55% செய்மதிகள் தொடர்பான வேலைகளுக்கும் 35% ராக்கெட்டுகளுக்கும் செலவிடப்படுகின்றன. வேற்றுக்கோள்களை ஆராயும் பணிகளுக்கு 7% ஒதுக்கப்படுகிறது. இந்த பணத்தை கொண்டு இஸ்ரோவால் வருங்கால திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா, அல்லது விண்வெளி ஆய்வுக்கான ஒதுக்கீடு வரும் ஆண்டுகளில் வெகுவாக உயருமா என்று பல்லவ் பாக்லாவிடம் கேட்டேன்.
தி கவர்மெண்ட் அண்ட் தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹவ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் தி இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஸோ வெனெவர் இஸ்ரோ ஹேஸ் கோன் அண்ட் ஆஸ்க் ஃபார் மனி ஃபார் வாட் எவர் தே நீட் டு டூ, தே ஹவ் ஆல்வேஸ் காட்டன் தி மனி.
இந்திய அரசும் மக்களும் விண்வெளி திட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்திருக்கின்றனர். இஸ்ரோ தனது தேவைக்காக பணம் கேட்ட போதெல்லாம் அது வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் காலத்தில் ஒரு விண்வெளி வீரரை அனுப்ப அவர்கள் பணம் கேட்டால் அது நிச்சயம் அளிக்கப்படும். அதற்கு 14,000 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவாகும் என்றாலும் அதற்கான நிதியை பெற்றுக் கொள்வதில் இஸ்ரோவுக்கு எவ்வித பிரச்சனையும் இருக்காது. விண்வெளி ஆய்வில் செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதற்கும் கூடுதலான பலன் கிடைத்திருப்பதாக பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. சமீபத்தில் ஒடிஷாவை பெரும் புயல் தாக்கிய போது 44 பேர் தான் இறந்தனர். கடந்த 1999 அதே இடத்தில் ஏற்பட்ட புயலில் 10,000 பேர் கொல்லப்பட்டனர். உயிரிழப்புகள் ஏன் குறைந்தன என்று பார்த்தால் அதற்கு காரணம் புயலை தொடர்ந்து கண்காணிக்கும் வல்லமை கொண்ட செயற்கைக்கோள்கள் தான். சுமார் 10,000 பேர் சாவது தடுக்கப்பட்டிருப்பது என்று சொன்னால் அதுவே இஸ்ரோவில் செய்யப்பட்ட முதலீடுகளுக்கு கிடைத்த மிகப்பெரும் பலன் என்று நான் கூறுவேன் என்றார் பல்லவ் பாக்லா. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தனது செயற்கைக்கோள்களில் உள்ள டிரான்ஸ்பாண்டர்களை குத்தகைக்கு விட்டும் வெளிநாட்டு பாவனையாளர்களுக்காக செயற்கைக்கோள்களை ஏவியும் பொருள் ஈட்டுகிறது. GSLV ராக்கெட்டில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்தால் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியில் ஏவ இந்தியாவால் முடியும். இந்தியாவில் செலுத்தப்படும் ராக்கெட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் அது இந்திய தொழில் நிறுவனங்களுக்கு உதவும், விண்வெளி தொழிற்சாலையை வளர்க்க வித்திடும் என்கின்றார் LNT நிறுவனத்தின் MV கோட்வால்.
ISRO has got a huge plan for launching a large number of communication satellites, the surveying satellites and so on. So now you'll have a number of flights coming up. They have successfully demonstrated that they can launch satellites for other countries. And therefore, I believe companies like ourselves who have actually demonstrated a continuity in this whole field and have that kind of a long-term vision, I think this is the...
அடுத்த சில ஆண்டுகளில் பல தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களையும் நுண் உணர்வு செயற்கைக்கோள்களையும் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டிருக்கிறது. வரும் ஆண்டுகளில் பல ராக்கெட்டுகளும் ஏவப்பட இருக்கின்றன. வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை செலுத்தும் திறன் உள்ளது என்பதை இஸ்ரோ நிரூபித்திருக்கிறது. இந்த சூழல் விண்வெளி துறையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் எங்களை போன்ற நிறுவனங்களுக்கு பலனை அளிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றார் MV கோட்வால்.
அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டில் விண்வெளி தொழிற்சாலையை உருவாக்குவது இஸ்ரோவின் முக்கிய செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. மங்கள்யான் போன்ற பெருமுயற்சிகள் மூலம் கவனத்தை மட்டுமல்லாது முதலீடுகளையும் ஈர்க்க முடியும் என்று இஸ்ரோ நம்புகிறது.
நேர்களை, இந்த பெட்டகத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.